நான் எனது ஒரு நண்பரிடம் கடன் எடுத்து வரேன். அவர் வட்டி தொழில் செய்கிறவர். ஆனால் எனக்கு அவர் வந்து அதில் வட்டியெல்லாம் போடுறதெல்லாம் இல்லை. நான் வளமையாக கடன் எடுத்து விடுகிறேன். இது கூடுமா? கடன் இல்லாமல் தான் நான் திருப்பி கொடுக்குறேன். எனது கடனுக்கும் வட்டிக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ஆனால் அவர் வட்டி இது நடத்துகிறவர், அதிலிருந்து தான் எனக்கு உதவியும் செய்கிறாரு. எனவே இது கூடுமா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக ஒருவர் பாவம் செய்வது, ஒருவருடைய தவறான கொடுக்கல் வாங்கல் வந்து நாங்கள் சரியான முறையில் அவர்களை கொடுக்கல் வாங்கல் செஞ்சிட்டோம்னா எங்களே பாதிக்காது. ஒருத்தர் வந்து அதாவது இந்த மாதிரி வட்டி இது நடத்துகிறாரு, அல்லது தவறான கொடுக்கல் வாங்கல் ஈடுபடுறாரு, தவறான தொழில் செய்கிறாரு. ஆனால் நான் இப்போ பணத்தை என்ன செய்கிறேன், கொடுத்து வாங்குகிறேன், நான் சரியான முறையில் தான் நடந்து கொள்கிறேன் என்று சொன்னால் அதில் எனக்கு மார்க்க ரீதியான எந்த தடையும் எனக்கு மார்க்க ரீதியாக இல்லை. தாராளமாக அப்படி என்ன செய்யலாம், கொடுத்து வாங்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர் இடத்துல என்ன செஞ்சாங்க, ஒரு தன்னிடத்தில் கேடயத்தை வந்து ரசூல் கவசத்தை வந்து அதாவது அடைமானமாக வைத்து மாவு எடுத்தாங்க அப்படி என்று சொல்லி நாங்கள் ஹதீஸெல்லாம் பார்க்குறோம். அப்போ யூதர்கள் வந்து வட்டி சாப்பிடுகின்றவர்கள் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதே போல் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே யூதர்களிடத்தில் நீங்கள் பணத்தை கொடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் திருப்பி தாரவங்க இருக்கிறாங்க, திருப்பி தராதவங்க இருக்கிறாங்கன்னு அல்லாஹு தஆலா உதாரணம் சொல்கிறான். அப்போ இது போன்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் அதை அனுமதிக்கிறது என்பதை இதனூடாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் இதில் மிக முக்கியம் என்ன என்று சொன்னால், எங்களுக்கு ஒரு மார்க்க ரீதியாக மார்க்கத்துக்கு முரணான கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடாத வழியில் ஈடுபடாதவர்களோடு நாங்கள் இந்த கொடுக்கல் வாங்கல் செய்ய முடிந்திருந்தும், அது போன்ற உதவிகளை பெற முடிந்திருந்தும் இவர்களை நம்ம நாடி செல்வோம் என்று சொன்னால் அது தவறு. காரணம், நாம் தீமைக்கு வழங்குகின்ற அங்கீகாரமாக இது போகலாம். நான் எங்களுக்கு வந்து நல்ல முறையில் எடுக்கிறதுக்கு வழி இருக்குது, வேறு வேறு வழிகள் இருக்குது. இப்படி இருக்கிற டைமில் அதெல்லாத்தையும் விட்டுட்டு இவர் நண்பர் என்ற ஒரே காரணமாக இவரோடு நம்ம கொடுக்கல் வாங்கல் வைக்கிறோம். எங்களுக்கு இதை வேறு வகையில் எடுக்கிறதுக்காக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வழிகள் நிறைய உண்டு. இருந்தும் நாங்கள் இவற்றை லேசாக நம்மளுக்கு கிடைக்கிது அப்படி என்பதனால் நம்ம வைக்கிறோம் அப்படி என்று சொன்னால் இது எங்களுக்கு என்ன செய்யும் என்று சொன்னால், அவருடைய தவறை நாங்கள் அங்கீகரித்த ஒரு குற்றத்துக்கு நாங்கள் ஆளாகும். அவரை தவறான ஒரு நடைமுறையை நம்ம கொண்டு வைத்த அந்த நிலைமைக்கு நம்ம ஆளாகுவோம். நமக்கு வேறு வழிகள் இல்லை, எதுவுமே நம்மகிட்ட வழி இல்லை. நாங்கள் நல்ல வரையில் நல்லவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற அமைப்பில் யாருமே நமக்கு தருவதற்கு இல்லை. நமது நிலைமை அப்படி, என்னை உணர்ந்த உத்தர அவர் மட்டும்தான். அதனால் வந்து நான் எனக்கு கடனை கேட்குறேன், நான் கடனை கொடுத்துட்றேன், அவர் எனக்கு எந்த வட்டியும் போடுறதில்லை அப்படி என்றிருந்தால் அது எனக்கு கூடு. இப்போ பேங்கோடு உள்ள நடைமுறைகள் அதுதான். பேங்க் வந்து டோட்டலாக வட்டி நடைமுறையில் இருக்குது. நம்ம அது பேங்க்கில் என்ன செய்கிறோம், எங்களோட பணத்தை வைக்கிறோம் எடுக்கிறோம் என்று சொன்னால் இதை தவிர எங்களுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளக்கூடிய எந்த வழியும் இல்லை என்பதனால் நாங்கள் அப்படி செய்கிறோம் என்று சொன்னால் அதில் தவறு இல்லை. ஆனால் நம்ம கடன் எடுக்கிறவர் வந்து நிச்சயமாக வட்டி போடக்கூடியவர் என்று தெரிந்திருந்து நம்ம இதை செய்கிறோம் எதன் காரணமாக என்றிருக்கணும்னா வேறு வழி எங்களுக்கு இல்லை. அதாவது இந்த மாதிரியான நல்ல கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கான, நல்லவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கான சூழல் இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பில்லை என்றால் மாத்திரம் இது என்ன நமக்கு குற்ற உணர்வு வராத அமைப்பில் இருக்கும். ஆனால் அப்படி இருந்தால் நம்ம தீமையை அங்கீகரித்த ஒரு குற்றம் உண்டு செய்ய என்ன செய்யும், நம்மளுக்கு வந்து சேரும். காரணம், நம்ம விரும்பி போய் செய்கிறோம், நம்ம வந்து அதை வலுக்கட்டாயமாக போய் என்ன செய்கிறோம், செய்கிறோம். மற்ற வழிகள் இருக்குது, இருந்தும் அதை விட்டுட்டு இதை தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த தீமையை அங்கீகரித்த குற்றம் எங்களுக்கு என்ன செய்யும், வரும். எனவே நாம் எந்த கட்டத்தில் இதை பயன்படுத்துகிறோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி.